மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் உவா குருகுலம் நிகழ்ச்சியில் தரம் 9 விஞ்ஞான பாடத்தின் ஊடாக இணையும் நான் ஆசிரியர் திவ்யா, கிரேக் பாடசாலை. இன்றைய தினம் 10 பாட அழகான மின் பகுப்பு தொடர்பான விடயங்களை பார்ப்போம். பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மாணவர்கள் தங்களது பாடநூலை அருகில் வைத்துக் கொண்டால் இலகுவானதாக அமையும். ஆகவே மாணவர்கள் விஞ்ஞானம் பகுதி 2 பாடநூலை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள், இன்றைய தினம் மின்பகுப்பு தொடர்பான விடயங்கள் பற்றி பார்ப்போம். இதில் முதலாவதாக செயற்பாடு 10.1. செயற்பாடு 10.1 பற்றி பார்ப்போம். இச்செயற்பாடானது திரவ நிலையிலுள்ள பதார்த்தங்கள் மின்னை கடத்துகின்றதா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனை ஆகும். செயற்பாடு 10.1 திரவ நிலையிலுள்ள பதார்த்தங்கள் மின்னை கடத்துகின்றதா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனையை பற்றி பார்ப்போம். இப்பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் முகவை, கார்பன் கோல், எம்பியர் மானி, உலர் மின்கலங்கள், தொடுக்கும் கம்பிகள், மண்ணெண்ணெய், உப்பு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், செப்பு சல்பேற்று கரைசல், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். மீண்டும் இப்பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் முகவை, கார்பன் கோல், எம்பியர் மானி, உலர் மின்கலங்கள், தொடுக்கும் கம்பிகள், மண்ணெண்ணெய், உப்பு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், செப்பு சல்பேற்று கரைசல், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். செய்முறை: மேலே தரப்பட்ட, அதாவது மேலே கூறப்பட்ட பொருட்களை கொண்டு ஒரு 10.1 காட்டியவாறு அமைப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு 10.1 காட்டியவாறு அமைப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதாவது முகவை ஒன்றினுள் 2 கார்பன் கோள்களையும் வைத்து அவற்றை தொடுக்கும் கம்பியினால் தொடுத்து அவற்றை மின் கலங்களுடன் இணைக்க வேண்டும். மீண்டும் முகவையொன்றினுள் 2 கார்பன் கோள்களை எடுத்து அவற்றை தொடுக்கும் கம்பியொன்றினூடாக இணைத்து அவற்றை மின்கலங்களுடன் இணைக்க வேண்டும். மின்கலங்களுடன் இணைக்க வேண்டும். அதன் பிறகு அம்முகவையினுள் தரப்பட்ட கரைசல்களை தனித்தனியே இட்டு, அதாவது மண்ணெண்ணெய், உப்பு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், செப்பு சல்பேற்று கரைசல், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பவற்றை தனித்தனியே இட்டு எம்பியர் மானியின் வாசிப்பை குறித்து கொள்ள வேண்டும். எம்பியர் மானியின் வாசிப்பை குறித்து கொள்ள வேண்டும். இச்செயற்பாட்டின் அவதானம்: சில கரைசல்களை இட்டபோது எம்பியர் மானி வாசிப்பை காட்டியது. சில கரைசல்களை இட்டபோது எம்பியர் மானியானது வாசிப்பை, அதாவது எம்பியர் மானியின் காட்டியானது திரும்பல்களை காட்டியது. சில கரைசல்களுக்கு எம்பியர் மானியின் காட்டி திரும்பல்களை காட்டவில்லை. அவ்வாறு எம்பியர் மானி திரும்பல்களை காட்டும் கரைசல்கள் முதலாவது உப்பு கரைசல், செப்பு சல்பேற்று கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்பவற்றை அம்முகவையில் இட்டபோது எம்பியர் மானியானது திரும்பல்களை காட்டியது. அதே போன்று எம்பியர் மானி திரும்பலை காட்டாத கரைசல்கள் மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பவற்றை அம்முகவையில் இட்டபோது எம்பியர் மானியானது திரும்பல்களை காட்டவில்லை. எம்பியர் மானியினூடாக மின்னோட்டம் பாயும் போது எம்பியர் மானியானது திரும்பல்களை காட்டியது. எம்பியர்மானியின் ஊடாக மின்னோட்டம் பாயும் சந்தர்ப்பத்திலேயே அது திரும்பல்களை காட்டும். இவ்வாறு மின்னை கடத்தக்கூடிய திரவம் அல்லது கரைசல்கள் மின் பகுப்பொருள் எனப்படும். ஆகவே உப்பு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்பன மின் பகுப்பொருளாக கருதப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, மின்னை கடத்தக்கூடிய திரவம் அல்லது கரைசல்கள் மின் பகுப்பொருள் எனப்படும். மின் பகுப்பொருள் ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் கடத்தப்படுவதற்கான காரணம் மின் பகுப்பொருளில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படுகின்றன. ஆகவே அசையக்கூடிய அயன்கள் காணப்படுவதனாலேயே மின் பகுப்பொருள்கள் மின்னை கடத்துகின்றன. அடுத்ததாக எம்பியர்மானியின் ஊடாக மின்னோட்டம் பாயாத போது அது திரும்பலை காட்டாது. இவ்வாறு மின்னை கடத்தாத திரவம் அல்லது கரைசல்கள் மின் பகாப்பொருள் எனப்படும். மின் பகாப்பொருள்களில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படாது. மின் பகாப்பொருளுக்கு உதாரணங்களாக மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக மின் பகுப்பொருள், மின் பகாப்பொருள் என்பவற்றுக்கு இடையிலான சிறிய ஒப்பீடு ஒன்றை பார்ப்போம். மின்னை கடத்தக்கூடிய திரவம் அல்லது கரைசல் மின் பகுப்பொருள் எனப்படும். மின் பகாப்பொருள் மின்னை கடத்தாத திரவம் அல்லது கரைசல்கள் மின் பகாப்பொருள் எனப்படும். மின் பகுப்பொருளில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படும். மின் பகுப்பொருளுக்கு உதாரணம் உப்பு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர். மின் பகாப்பொருளுக்கு உதாரணங்கள் மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். ஆகவே மின்னை கடத்தக்கூடிய திரவம் அல்லது கரைசல் மின் பகுப்பொருள் எனப்படும். மின்னை கடத்தாத திரவம் அல்லது கரைசல்கள் மின் பகாப்பொருள் எனப்படும். மின் பகுப்பொருளில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படுகின்றன. மின் பகாப்பொருளில் அசையக்கூடிய அயன்கள் காணப்பட மாட்டாது. அடுத்ததாக மின் பகுப்பொருளுக்கு உதாரணங்கள் சிலவற்றை பார்ப்போம். மின் பகுப்பொருளுக்கான பிரதான உதாரணங்கள் ஆவன அயன் சேர்வைகளின் நீர் கரைசல், உருகிய அயன் சேர்வைகள், அடுத்ததாக உருகிய அயன் சேர்வைகள். அயன் சேர்வைகள் என்பது தொடர்பாக தரம் 10 கற்போம். தற்போது அயன் சேர்வைகள் என்ற சொல்லை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே மின்பகுப்பொருளுக்கு மேலதிக அதாவது பிரதான உதாரணங்களாவன அயன் சேர்வைகளின் நீர்க்கரைசல், உருகிய அயன் சேர்வைகள். அயன் சேர்வைக்கு உதாரணங்களாக சோடியம் குளோரைட்டை குறிப்பிடலாம். ஆகவே சோடியம் குளோரைட்டின் நீர்க்கரைசலும் சோடியம் குளோரைட்டின் உருகிய கரைசலும் மின்னை கடத்தக்கூடியன. ஆகவே மின்பகுப்பொருளுக்கு பிரதான உதாரணங்கள் அயன் சேர்வைகளின் நீர்க்கரைசல், உருகிய அயன் சேர்வைகள். அடுத்ததாக மின்பகுப்பு. மின் பகுப்பொருளின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தி அதனை ரசாயன மாற்றத்திற்கு உட்படுத்தல் மின் பகுப்பு எனப்படும். அதாவது மின் பகுப்பொருளின் ஒன்றா மின்பகுப்பொருளொன்றின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் மின்பகுப்பொருளில் இரசாயன மாற்றங்கள் நிகழும். இவ்வரசாயன மாற்றங்கள் மின்பகுப்பு எனப்படும். மீண்டும் மின்பகுப்பொருளின் ஊடாக மின்னோட்டத்தினை செலுத்தி அதனை இரசாயன மாற்றத்திற்கு உட்படுத்தல் மின்பகுப்பு எனப்படும். மின்பகுப்பின் போது மின்பகுப்பொருளானது எளிய பதார்த்தங்களாக மாற்றமடையும். அடுத்ததாக மின்வாய்கள் தொடர்பாக பார்ப்போம். மின்வாய்கள் என்பது மின்பகுப்பொருளின் ஊடாக மின்னோட்டம் பாயும் போது மின்னோட்டம் பாய்கின்ற கமா வெளியேறுகின்ற கடத்திகள். அடுத்ததாக செப்பு சல்பேட்டின் மின்பகுப்பு தொடர்பாக பார்ப்போம். செப்பு சல்பேட்டின் மின்பகுப்பு இவை தொடர்பான பரிசோதனை பாடநூலில் 3 பக்கத்தில் காணப்படுகின்றது. செயற்பாடு 10.2 இச்செயற்பாடானது செப்பு சல்பேட்டின் மின்பகுப்பு தொடர்பான விடயங்களை காட்டுகின்றது. செப்பு சல்பேட்டின் மின்பகுப்பு தொடர்பான பரிசோதனையானது செயற்பாடு 10.2 காணப்படுகின்றது. இதற்கு தேவையான பொருட்கள் முகவை, எம்பியர்மானி, தொடுக்கும் கம்பிகள், செப்பு சல்பேற்று கரைசல், காபன் மின்வாய்கள், உலர் மின்கலங்கள். மீண்டும் செப்பு சல்பேட்டின் மின்பகுப்பு தொடர்பான பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் முகவை, எம்பியர்மானி, தொடுக்கும் கம்பிகள், செப்பு சல்பேற்று கரைசல், காபன் மின்வாய்கள், உலர் மின்கலங்கள். செய்முறை: முகவையொன்றினுள் செப்பு சல்பேற்று கரைசலை எடுத்து அச்செப்பு சல்பேற்று கரைசலினுள் 2 காபன் கோள்களை இட வேண்டும். இவ் 2 காபன் கோள்களையும் தொடுக்கும் கம்பியொன்றின் ஊடாக இணைத்து அவற்றை மின்கலத்துடனும் எம்பியர்மானியுடனும் இணைக்க வேண்டும். இவை தொடர்பான படங்கள் 10.2 காணப்படுகின்றது. அவை மாணவர்கள் 10.2 காட்டப்பட்டவாறு அமைப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். இங்கு மின்வாய்களாக காபன் கோள் பயன்படுத்தப்படுகின்றது. மின்கலத்தின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட காபன் கோள் நேர் மின்வாய் எனப்படும். மீண்டும் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். மின்கலத்தின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட காபன் கோள் நேர்மின்வாய் எனப்படும். அதே போன்று மின்கலத்தின் மறைமுனைவுடன் இணைக்கப்பட்ட காபன் கோள் மறைமின்வாய் எனப்படும். இச்செயற்பாட்டின் அவதானம் மறைமின்வாயில் செங்கபில பதார்த்தம் படியும். இவ்வாறு செங்கபில நிறத்தில் படியும் பதார்த்தமானது செப்பு ஆகும். மீண்டும் மறைமின்வாயில் செப்பு ஆனது செங்கபில நிறத்தில் படியும். நேர்மின்வாயில் வாயு குமிழிகள் வெளியேறும். இங்கு வெளியேறும் வாயு குமிழியானது ஒட்சிசன் வாயு ஆகும். அடுத்ததாக செப்பு சல்பேற்று கரைசலின் நீல நிறமானது படிப்படியாக குறைவடையும். மீண்டும் மின்பகுப்பு என்பது மின்பகுப்பொருளொன்றினூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது அங்கு நடைபெறும் இரசாயன மாற்றங்கள் மின்பகுப்பு எனப்படும். ஆகவே செப்பு சல்பேற்று கரைசல் ஒன்றின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்துவதனால் நடைபெறும் ரசாயன மாற்றங்கள், அதாவது அவதானங்கள், மறைமின்வாயில் செப்புப்படியும் நேர்மின்வாயில் ஒட்சிசன் வாயு குமிழிகள் வெளியேறும். செப்பு சல்பேற்று கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறைவடையும். மீண்டும் செப்பு சல்பேற்று கரைசலின் மின்பகுப்பின் போது பெறப்படும் அவதானங்கள். செப்பு சல்பேற்று கரைசலின் மின்பகுப்பின் போது பெறப்படும் அவதானங்கள் மறைமின்வாயில் செப்பு படியும், நேர்மின்வாயில் ஒட்சிசன் வாயு குமிழிகள் வெளியேறும். செப்பு சல்பேற்று கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறைவடையும். அடுத்ததாக இரண்டாவது அமிலம் துமிக்கப்பட்ட நீரின் மின்பகுப்பு. அமிலம் துமிக்கப்பட்ட நீரின் மின்பகுப்பு, அதாவது தூய நீரானது மின்னை கடத்தாது. தூய நீரானது மின்னை கடத்தாது. ஆகவே மின்னை கடத்துவதற்காக சிறிதளவு அமிலம் சேர்க்கப்படுகின்றது. ஆகவே அமிலம் துமிக்கப்பட்ட நீரின் மின்பகுப்பு. இவை தொடர்பான படங்கள், செயற்பாடுகள் 4 பக்கத்தில் காணப்படுகின்றது. 4 பக்கத்தில் செயற்பாடு 10.3 காணப்படுகின்றது. அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அமிலம் சேர்க்கப்பட்ட காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், உலர் மின்கலங்கள், கார்பன் கோள்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், தொடுக்கும் கம்பிகள், சோதனை குழாய்கள், மெழுகு. மீண்டும் தேவையான பதார்த்தங்கள்: அமிலம் சேர்க்கப்பட்ட நீர், உலர் மின்கலங்கள், கார்பன் கோள்கள், பிளாஸ்டிக் பாத்திரம், தொடுக்கும் கம்பிகள், சோதனை குழாய்கள், மெழுகு. தேவையான பொருட்களை கொண்டு ஒரு 10.3 காட்டப்பட்டவாறு அமைப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதாவது பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றை எடுத்து அடியில் 2 துளைகளை இட்டு அதன் வழியாக 2 கார்பன் கோள்களை உட்செலுத்தி அக்கார்பன் கோள்களை தொடுக்கும் கம்பியினூடாக தொடுத்து அவற்றை மின்கலங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். அக்கார்பன் கோள்களுக்கு மேலாக சோதனை குழாயை கவிழ்த்து வைக்க வேண்டும். இவ்வாறு படத்தில் காட்டப்பட்டவாறு அமைப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். இதன் போது அவதானம், அதாவது அமிலம் தூமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்யும் போது கிடைக்கும் அவதானங்கள்: மின்வாய்களுக்கு அருகில் வாயு குமிழிகள் தோன்றும். இவ்வாறு வெளியேறும் வாயு சோதனை குழாயினுள் சேரும். எனவே சோதனை குழாய்களின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடையும். இங்கு மின்கலத்தின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட்ட கார்பன் கோள் நேர்மின்வாய் எனவும், மின்கலத்தின் மறைமுனைவுடன் இணைக்கப்பட்ட கார்பன் கோள் மறைமின்வாய் எனவும் அழைக்கப்படும். ஆகவே நேர்மின்வாயில் குறைந்தளவு வாயுக்கள் வெளியேறும். மறைமின்வாயில் அதிகளவான வாயுக்கள் வெளியேறும். மீண்டும் அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்யும் போது பெறப்படும் அவதானங்கள்: மின்வாய்களுக்கு அருகில் வாயு குமிழிகள் தோன்றும். இவ்வாறு வெளியேறும் வாயு குமிழிகள் சோதனை குழாயினுள் சேரும். எனவே சோதனை குழாய்களின் நீர்மட்டம் குறைவடையும். நேர்மின்வாயில் குறைந்தளவு வாயுக்களும் மறைமின்வாயில் அதிகளவான வாயுக்களும் வெளியேறும். அடுத்ததாக இங்கு உருவாகும் வாயுக்களை இனங்காண்பதற்கான பரிசோதனை. முதலாவதாக நீர் மின்வாய்க்கு அருகில் வெளியேறும் வாயுவை சேகரித்து அதனுள் தனற்குச்சியை பிடிக்கும் போது பிரகாசமாக எரியும். நேர்மின்வாயில் உருவாகும் வாயு குமிழிகளை சேகரித்து அதன் அருகில் தனற்குச்சியை பிடிக்கும் போது அத்தனற்குச்சியானது பிரகாசமாக எரியும். எனவே நேர்மின்வாயில் ஒட்சிசன் வாயு உருவாகும். நேர்மின்வாயில் ஒட்சிசன் வாயு உருவாகும். அதே போன்று மறைமின்வாயில் உருவாகும் வாயு குமிழிகளை சேகரித்து அதன் அருகில் எரியும் தனற்குச்சி ஒன்றை கொண்டு செல்லும் போது பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணையும். மீண்டும் மறைமின்வாய்க்கு அருகில் உருவாகும் வாயு குமிழிகளை சேகரித்து அதன் அருகில் எரியும் தனற்குச்சி ஒன்றை கொண்டு செல்லும் போது அது பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணையும். ஆகவே மறைமின்வாயின் அருகில் ஐதரசன் வாயுக்கள் உருவாகும். மறைமின்வாயின் அருகில் ஐதரசன் வாயுக்கள் உருவாகும். எனவே மாணவர்கள், நேர்மின்வாய்க்கு அருகில் ஒட்சிசன் வாயும் மறைமின்வாய்களுக்கு அருகில் ஐதரசன் வாயும் உருவாகும். மீண்டும் அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்யும் போது நேர்மின்வாய்களுக்கு அருகில் ஒட்சிசன் வாயுவும் மறைமின்வாய்க்கு அருகில் ஐதரசன் வாயுவும் உருவாகும். ஒட்சிசன் வாயுவை இனம் காண்பதற்கான பரிசோதனை, தனற்குச்சி ஒன்றை பிடிக்கும் போது பிரகாசமாக எரியும். ஐதரசன் வாயுவை இனம் காண்பதற்கான பரிசோதனை, எரியும் தனற்குச்சியை அருகில் கொண்டு செல்லும் போது பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணையும். பொதுவாக மின்வாய்களாக கார்பன் அதாவது காரியம் பயன்படுத்தப்படும். பொதுவாக மின்வாய்களாக காரியம் பயன்படுத்தப்படும். அதற்கு மேலதிகமாக பிளட்டினமும் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக பிளட்டினமும் பயன்படுத்தப்படுகின்றது. இம்மின்வாய்கள் சடத்துவ மின்வாய்கள் எனப்படும். இம்மின்வாய்கள் சடத்துவ மின்வாய்கள் என அழைக்கப்படும். ஆகவே சடத்துவ மின்வாய்கள் கார்பன் பிளட்டினம். கார்பன் பிளட்டினம். ஆகவே மாணவர்களே, மின் பகுப்பு என்பது மின்பகுப்பொருளின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தி அதனை ரசாயன மாற்றத்திற்கு உட்படுத்தல் மின் பகுப்பு எனப்படும். மின்பகுப்பின் போது மின்கலத்தின் நேர்முனைவுடன் இணைக்கப்படும் கார்பன் கோள் நேர்மின்வாய் எனவும், மறைமுனைவுடன் இணைக்கப்படும் கார்பன் கோள் மறைமின்வாய் எனவும் அழைக்கப்படும். அடுத்ததாக செப்பு சல்பேட்டின் மின்பகுப்பு தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக அமிலம் துமிக்கப்பட்ட நீரின் மின்பகுப்பு தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக மின்பகுப்பின் பிரயோகங்கள். முதலாவது உலோக பிரித்தெடுப்பு. மின்பகுப்பின் முதலாவது பிரயோகம் உலோக பிரித்தெடுப்பு. உதாரணம் சோடியம் அலுமினியம் பிரித்தெடுப்பை குறிப்பிடலாம். சோடியம் அலுமினியம் பிரித்தெடுப்பை குறிப்பிடலாம். இரண்டாவது எரிசோடா தயாரிப்பு. எரிசோடாவின் ரசாயன சூத்திரம் சோடியம் ஐதரோக்சைட்டு. மூன்றாவது மின்முலாமிடுதல். மின்பகுப்பின் பிரயோகங்கள், முதலாவது உலோக பிரித்தெடுப்பு, இரண்டாவது எரிசோடா தயாரிப்பு, மூன்றாவது மின்முலாமிடுதல். இவற்றில் மின்முலாமிடுதல் தொடர்பாக பார்ப்போம். மின்முலாமிடுதல் என்பது மின்னை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை படியவிடுதல். மின்முலாமிடுதல் எனப்படுவது மின்னை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை படியவிடுதல். மீண்டும் மின்னை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை படிய விடுதல் மின் முலாமிடுதல் எனப்படும். உதாரணம் ஒன்று, செயற்பாடு ஒன்றை பார்ப்போம். அதாவது இரும்பு ஆணியில் செப்பை முலாமிடுதல், இரும்பு ஆணியில் செப்பை முலாமிடுதல். இச்செயற்பாடு தொடர்பான படங்கள் பாடநூலில் 5 பக்கத்தில் செயற்பாடு 10.4 காட்டப்பட்டுள்ளது. இரும்பு ஆணியில் செப்பை முலாமிடுதல், தேவையான பொருட்கள் செப்பு சல்பேற்று கரைசல், சுத்தமான செப்பு தகடு, சுத்தமான இரும்பு ஆணி, முகவை, தொடுக்கும் கம்பிகள், உலர் மின்கலங்கள். மீண்டும் செப்பு சல்பேற்று கரைசல், சுத்தமான செப்பு தகடு, சுத்தமான இரும்பு ஆணி, முகவை, தொடுக்கும் கம்பிகள், உலர் மின்கலங்கள். குறிப்பிடப்பட்ட தேவையான பொருட்களை கொண்டு ஒரு 10.4 காட்டப்பட்டவாறு ஒரு அமைப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு 10.4 காட்டப்பட்டவாறு ஒரு அமைப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதாவது முகவையில் செப்பு சல்பேற்று கரைசலை எடுத்து அதனுள் ஒரு பக்கத்தில் செப்பு தகடையும் இன்னொரு பக்கத்தில் இரும்பு ஆணியையும் இடுதல் வேண்டும். செப்பு தகட்டையும் இரும்பு ஆணியையும் தொடுக்கும் கம்பி ஒன்றினால் இணைத்து அவற்றை மின்கலத்துடன் இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைக்கும் போது செப்பு தகடை மின்கலத்தின் நேர்முனைவுடனும் இரும்பு ஆணியை மின்கலத்தின் மறைமுனைவுடன் இணைக்க வேண்டும். மீண்டும் முகவியொன்றினுள் செப்பு சல்பேற்று கரைசலை எடுத்து அதனுள் செப்பு தகடையும் இரும்பு ஆணியையும் முழுமையாக இட்டு இவற்றை தொடுக்கும் கம்பி ஒன்றினூடாக மின்கலத்துடன் இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைக்கும் போது செப்பு தகடை மின்கலத்தின் நேர்முனைவுடனும் இரும்பு ஆணியை மின்கலத்தின் மறைமுனைவுடனும் இணைக்க வேண்டும். அவதானம், செப்பு தகடானது கரையும், செப்பு தகடு கரையும் இரும்பு ஆணியின் மீது செப்பு படியும், இரும்பு ஆணியின் மீது செப்பு படியும். ஆகவே முலாமிடுதல் என்பது மின்னை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை படிய விடுதல். இச்செயற்பாட்டின் மூலம் இரும்பு ஆணியின் மீது செப்பானது படிய விடப்படுகின்றது. ஆகவே இரும்பு ஆணியில் செப்பை முலாமிடுதலின் போது செப்பு தகடு கரையும் இரும்பு ஆணியின் மீது செப்பு படியும். அடுத்ததாக மின் முலாமிடும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். முலாமிடுதலின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். முலாமிட பயன்படும் உலோகம் நேர் மின்வாயாக பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக முலாமிடப்படும் பொருள் மறைமின்வாயாக பயன்படுத்த வேண்டும். எனவேதான் செப்பு தகடை நேர்முனைவுடனும் இரும்பு ஆணியை மறைமுனைவுடனும் இணைத்தோம். மீண்டும் முலாமிடுதலின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். முலாமிட பயன்படும் உலோகம் நேர்மின்வாயாகவும் முலாமிடப்படும் பொருள் மறைமின்வாயாகவும் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக முலாமிட பயன்படும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாக பயன்படுத்த வேண்டும். எனவேதான் மின்பகு பொருளாக மேலே செப்பு சல்பேற்று கரைசல் பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் மின் முலாமிடுதலின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். முலாமிட பயன்படும் உலோகம் நேர்மின்வாயாகவும் முலாமிடப்படும் பொருள் மறைமின்வாயாகவும் முலாமிட பயன்படும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாகவும் பயன்படுத்த வேண்டும். மீண்டும் ஒரு உதாரணம், இரும்பு ஆணி மீது வெள்ளி முலாமிடுதல், இரும்பு ஆணி மீது வெள்ளியை முலாமிடுதல். இதன் போது உருவாக்கக்கூடிய அமைப்பை பற்றி பார்ப்போம். முகவையொன்றினுள் மின் பகு பொருள் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு இரும்பு ஆணி மீது வெள்ளி முலாமிடப்படுவதனால் வெள்ளியானது, அதாவது வெள்ளி தகடானது, நேர் முனைவுடன் இணைக்கப்பட வேண்டும். இரும்பு ஆணி மீது வெள்ளி முலாமிடப்படுவதனால் வெள்ளி தகடானது மின்கலத்தின் நேர்முனைவுடன் இணைக்கப்பட வேண்டும். இரும்பு ஆணியானது மின்கலத்தின் மறைமுனைவுடன் இணைக்கப்பட வேண்டும். வெள்ளி முலாமிடப்படுவதனால் மின் பகு பொருளானது வெள்ளி குளோரைட்டு பயன்படுத்தப்படுகின்றது. மின்பகு பொருளானது வெள்ளி குளோரைட்டு பயன்படுத்தப்படுகின்றது. மீண்டும் இரும்பு ஆணி மீது வெள்ளி முலாமிடுதல். ஆகவே வெள்ளி தகடானது நேர்முனையுடனும் இரும்பு ஆணியானது மறைமுனைவுடனும் இணைக்கப்பட வேண்டும். வெள்ளி முலாமிடப்படுவதனால் வெள்ளி குளோரைட்டு அல்லது வெள்ளி சல்பேற்று மின்பகு பொருளாக பயன்படுத்தப்படும். ஆகவே முலாமிடுதலின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள்: முலாமிட பயன்படும் உலோகம் நேர்மின்வாயாகவும், முலாமிடப்படும் பொருள் மறைமின்வாயாகவும், முலாமிட பயன்படும் உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாகவும் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக சிறந்த தரத்திலான முலாமிடுதல். சிறந்த தரத்திலான முலாமிடுதல். சிறந்த தரத்திலான முலாமிடுதல் என்பது முலாமிடும் பதார்த்தம் முலாமிடும் மேற்பரப்புடன் நன்கு இறுக்கமாக இணைக்கப்படுதல் வேண்டும். முலாமிடும் பதார்த்தம் நன்கு இறுக்கமாக இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இறுக்கமாக இணைக்கப்படுதல் சிறந்த தரத்திலான முலாமிடுதல் எனப்படும். ஆகவே சிறந்த தரத்திலான முலாமிடுதல் என்பது முலாமிடும் பதார்த்தம் முலாமிடப்படும் மேற்பரப்புடன் நன்கு இறுக்கமாக இணைக்கப்படுதல் ஆகும். இவ்வாறு சிறந்த தரத்திலான மின் முலாமிடுதலை மேற்கொள்ள கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். சிறந்த தரத்திலான மின் முலாமிடுதலை மேற்கொள்ள கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். சிறந்த தரத்திலான மின் முலாமிடுதலை மேற்கொள்வதற்கு நடைபெறும் ரசாயன மாற்றமானது மெதுவாக நடைபெற வேண்டும். ரசாயன மாற்றங்கள் மெதுவாக நடைபெறுவதன் மூலம் சிறந்த தரத்திலான மின் முலாமிடுதலை மேற்கொள்ள முடியும். எனவே ரசாயன மாற்றத்தை மெதுவாக நடைபெற செய்வதற்கு சிறிய மின்னோட்டத்தை வழங்குதல் வேண்டும். சிறிய மின்னோட்டத்தினை வழங்குதல் வேண்டும். இரண்டாவது, மின்பகு பொருள் ஐந்தாக இருக்க வேண்டும். மின்பகு பொருளானது ஐந்தான கரைசலாக இருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, சிறந்த தரத்திலான மின் முலாமிடுதலை மேற்கொள்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள்: மிக சிறிய மின்னோட்டத்தை வழங்க வேண்டும். மின்பகு பொருளானது ஐந்தானதாக இருத்தல் வேண்டும். மின்பகு பொருளானது ஐந்தானதாக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக மின் முலாமிடுதலின் பிரயோகங்கள். முலாமிடுதலின் பிரயோகங்கள்: கவர்ச்சியான தோற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு. கவர்ச்சியான தோற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதாரணம்: இரும்பு பொருள் மீது நிக்கலை முலாமிடுவதன் மூலம். இரும்பு பொருள் மீது நிக்கலை முலாமிடுவதன் மூலம் கவர்ச்சியான தோற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மின் முலாமிடுதலின் பிரயோகம் கவர்ச்சியான தோற்றத்தை பெற்றுக்கொள்ளல். இரண்டாவது, அரிப்புக்குட்படுவதை தவிர்ப்பதற்கு. அரிப்புக்குட்படுவதை தவிர்ப்பதற்கு, அதாவது இரும்பு பொருள் மீது நிக்கலை முலாமிடுவதன் மூலம் இரும்பு துருப்பிடித்தலையும் தடுத்துக் கொள்ளலாம். ஆகவே மின் முலாமிடுதலின் பிரயோகங்கள் கவர்ச்சியான தோற்றத்தை பெறுவதற்கு, உலோகங்கள் அரிப்புக்குட்படுவதை தவிர்ப்பதற்கு. ஆகவே மீண்டும் மின்பகுப்பின் பிரயோகங்கள் உலோக பிரித்தெடுப்பு, எரிசோடா தயாரிப்பு மின்முலாமிடுதல். மின்முலாமிடுதல் என்பது மின்னை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னும் ஒரு உலோகத்தை படிய விடுதல். இதற்கு உதாரணமாக இரும்பு ஆணியில் செப்பை முலாமிடுதலும், இரும்பு ஆணி மீது வெள்ளி முலாமிடுதல் தொடர்பாக பார்த்தோம். சிறந்த தரத்திலான மின் முலாமிடுதல் என்பது முலாமிடும் பதார்த்தம் முலாமிடப்படும் மேற்பரப்புடன் நன்கு இறுக்கமாக இணைக்கப்படுதலாகும். இவ்வாறு சிறந்த தரத்திலான முலாமிடுதலை மேற்கொள்வதற்கு சிறிய மின்னோட்டத்தை வழங்க வேண்டும். மின்பகுப்பொருள் ஐதானதாக இருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, இன்றைய தினம் மின் பகுப்பு தொடர்பாகவும் மின் முலாமிடுதல் தொடர்பாகவும் பார்த்தோம். இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் தொடர்பான சிறிய மீட்டல் ஒன்று. முதலில் மின் பகுப்பொருள் என்பது பற்றி பார்த்தோம். அடுத்ததாக மின் பகாப்பொருள், அடுத்ததாக மின் பகுப்பு, அடுத்ததாக மின் வாய்கள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக செப்பு சல்பேட்டின் மின் பகுப்பும் அமிலம் துமிக்கப்பட்ட நீரின் மின் பகுப்பு தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக ஒட்சிசன் வாயுவை இனங்காணும் முறை, ஐதரசன் வாயுவை இனங்காணும் முறை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக மின் பகுப்பின் பிரயோகங்கள், அடுத்ததாக மின் முலாமிடுதல், அவற்றுக்கு உதாரணமாக இரும்பு ஆணியின் மீது செப்பு முலாமிடுதல், இரும்பு ஆணி மீது வெள்ளி முலாமிடுதல் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக மின் முலாமிடுதலின் பிரயோகங்கள் தொடர்பாக பார்த்தோம். இன்றைய தினம் அனைத்து விடயங்களும் தெளிவாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். இவற்றுக்கு மேலதிகமாக மாணவர்கள் பாடநூலை மீண்டும் ஒரு தடவை வாசித்தால் நான் சொன்ன விடயங்களை மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். மாணவர்களுக்கு இன்றைய தினத்துக்கான வினா, இன்றைய தினத்துக்கான வினா, செப்பு மோதிரத்தின் மீது பொன் முலாமிடுதல். செப்பு மோதிரத்தின் மீது பொன் முலாமிடுதல், இதற்கு பொருத்தமான பட அமைப்பை வரைந்து குறித்து காட்டுங்கள். மீண்டும், செப்பு மோதிரத்தின் மீது பொன் முலாமிடுவதற்கு பொருத்தமான அமைப்பை வரைந்து குறித்து காட்டுக. மீண்டும், செப்பு மோதிரத்தின் மீது பொன் முலாமிடுதலுக்கு பொருத்தமான அமைப்பை வரைந்து குறித்து காட்டுக. இதற்கான பதிலை எழுதி பாட ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.